அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜூன் மாதம் 15 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் மாகாண சபைகளில் பெண்களுக்கு 25% இடஒதுக்கீடு குறித்த சட்ட திருத்தத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது குறித்த செய்தி.
அரசியல் கட்சிகள் வந்து ஏற்கனவே பெண்களுக்கு நாங்களும் வாய்ப்பு அளிக்கிறோம் என்ற ஒரு பிரச்சாரத்துக்காக மட்டும்தான் ஏதாவது 1-2 பெண்களை இணைச்சு கொண்டு நாங்க பெண்களுக்கு வாய்ப்பளிச்சிருக்கிறோம் என்று சொல்லி மேடை பேச்சுகளை கூறுறதுதான் காணக்கூடியதா இருக்கு.
2016 ஆண்டின் உலக ஊட்டச்சத்து அறிக்கை வெளியானதை தொடர்ந்து இந்தியாவில் உடல் பருமன் பிரச்சனை குறித்த ஒரு பேட்டி.
4 மில்லியன் இந்தியன் விமனுக்கு இந்த சிவியர் ஒபேசிட்டின்னு பிரச்சனை இருக்குது. இந்தியால அடல்ட்ஸ்ல ஓவர் வெயிட் 22% இருக்குது.
இன்ன பிற செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவகுமார் மற்றும் தங்கவேல்.
அமெரிக்க அதிபர் ஒபாமா மற்றும் திபெத்திய ஆன்மீக தலைவர் தலாய் லாமா இடையேயான சந்திப்பு கூட்டம் நடைபெறும் வேளையில் அமெரிக்காவிடம் ஒரு முறையான புகாரை சீனா அளித்துள்ளது. நாடு கடத்தப்பட்ட திபெத்திய ஆன்மீக தலைவரான தலாய் லாமாவுடன் இன்று வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ஒபாமா தனிப்பட்ட சந்திப்பொன்றை நடத்துகிறார். இச்சந்திப்பு சீனாவிலிருந்து திபெத்துக்கு விடுதலை கோரும் பிரிவினை சக்திகளுக்கு தவறான செய்தியை அளிக்கும் என சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சாளர் லூ காங் தெரிவித்துள்ளார்.
முன்னாள்
ஒலிம்பிக் தடகள வீரர் ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் இன்று தென்னாப்பிரிக்க நீதிமன்றத்தில் கொலை வழக்கு தொடர்பான விசாரணைக்கு அவரது செயற்கை கால்கள் இல்லாமல் ஆஜரானார். 2 கால்களையும் இழந்த பிஸ்டோரியஸ் குச்சிகளை பிடித்துக்கொண்டு தலை வணங்கியபடி நீதிமன்றத்துக்குள் வந்தார். அவரது வழக்கறிஞர் பேரி ருக்ஸ் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவரது பெண் தோழி ரீவா ஸ்டீன்காம்பை சுட்டுக் கொன்ற இரவை நினைவு கூர்ந்தார். பிஸ்டோரியஸ் எல்லாவற்றையும் இழந்துவிட்டார் மற்றும் அவரது தொழிலான விளையாட்டுத்துறையில் இனிமேல் தொடர முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். அரச வழக்கறிஞர்கள் பிஸ்டோரியஸுக்கு குறைந்தது 15 ஆண்டு தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்று கோரினர்.
மத்திய வங்கதேச பகுதியில் உள்ள ஒரு இந்து கல்லூரி ஆசிரியரை அவரது வீட்டு வாசலில் கத்தியுடன் வந்த 3 நபர்கள் தாக்கியுள்ளனர். அவர் தற்போது அம்மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் உள்ளார். தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பித்துச் செல்ல முயற்சிக்கையில் அதில் ஒருவரை உள்ளூர் மக்கள் பிடித்துள்ளனர். அவர் தற்போது போலீஸ் கவலில் உள்ளார். அண்மை காலமாக மத ரீதியான சிறுபான்மையினர், மதச்சார்பற்ற எழுத்தாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மீது வங்கதேசத்தில் தாக்குதல்கள் நடந்து வருகிறது.
காஃபி குடிப்பது தொடர்பாக முன்னர் விடுத்திருந்த சுகாதார ஆபத்து எச்சரிக்கையை உலக சுகாதார நிறுவனம் மாற்றியமைத்திருக்கிறது. காஃபி குடிப்பது சிறுநீர் பையில் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது என 1991 முதல் நிபுணர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் அதற்கு போதிய ஆதாரம் இல்லை என வலுவான ஆய்வுகளின் அடிப்படையில் இப்போது கூறுகிறார்கள். அதே நேரத்தில் 65 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமான சூடு உள்ள பானங்களை அருந்தும் போது அது நோயை ஏற்படுத்துவதாக கூறுகிறார்கள். உணவு குழாயில் உண்டாகும் புற்றுநோய் அடிப்படையில் இவ்வாறு கூறப்படுகிறது.
மோசமான பயிர் சாகுபடியை தொடர்ந்து வெண்ணெய்பழம் என்று அழைக்கப்படும் அவகோடாவா பழத்திற்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. நியூசிலாந்தில் இதனால் அசாதாரண குற்ற அலை ஒன்று தூண்டப்பட்டுள்ளது. விரைவாக பணம் ஈட்டும் எண்ணத்தில் சில சந்தர்ப்பவாத திருடர்கள் வெண்ணெய்பழ தோட்டங்களை அதிக அளவில் வேட்டையாடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நியூசிலாந்தின் வடக்கு தீவினில் பல மடங்கு வெண்ணெய்பழங்கள் காணாமல் போவதாக கூறப்படுகின்றது. இந்த ஆண்டில் இதுவரை 40 வெண்ணெய்பழ திருட்டு சம்பவங்கள் நடந்துள்ளதாக கூறப்படுகின்றது.
ஒரு பால் உறவுக்காரர்களின் பாலியல் தன்மை காரணமாக அவர்களை தாக்குபவர்களுக்கு எதிராக பேச பிரிட்டன் அரச குடும்ப அரியணைக்கு ஏற 2வது நிலையில் உள்ள இளவரசர் வில்லியம் ஒரு பால் உறவுக்காரர்களுக்கான பத்திரிகை ஒன்றின் முன்னாட்டில் தோன்றியுள்ளார். ஆண் ஒரு பால் உறவுக்காரர்கள், பெண் உறவுக்காரர்கள் உள்ளிட்ட ஆட்டிடியூட் எனப்படும் அந்த பத்திரிகையில் வில்லியம் தெரிவித்துள்ளார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் மாகாண சபைகளில் பெண்களுக்கு 25% இடஒதுக்கீடு கிடைக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மாகாண சபைகளில் பெண்களுக்கு 25% இடஒதுக்கீடு கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மாகாண சபைகள் தேர்தல் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. இதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கமைய மாகாண சபைகளுக்கான தேர்தல் வேட்பு மனுக்களில் 30% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கிடைக்க வேண்டுமென்று அந்த திருத்தம் கூறுகின்றது. தற்போது மாகாண சபைகளில் பெண்கள் பிரதிநிதித்துவம் பெற்றுள்ள போதிலும் 5% குறைவான பெண்களே அங்கத்துவம் பெற்றுள்ளனர். தேர்தலில் போட்டியிட அரசியல் கட்சிகள் முக்கியத்துவம் வழங்க தவறுவதே இதற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. இந்த திருத்தம் பெண்களின் அரசியல் ஈடுபாடு மற்றும் தலைமைத்துவத்துக்கு பலமாக அமையும் என்கின்றார் தேவை நாடும் மகளிர் அமைப்பின் சட்ட ஆலோசகரான அருள்வாணி சுதர்சன்.
இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் 51% பெண்களா இருக்கிறபடியா உண்மையா அரசியல்ல பெண்களோட பங்களிப்பு இருக்கணும்ன்றது கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். ஆனா அரசியல்ல வந்து கூடுதலா ஆண்கள் தான் இருக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் வந்து ஏற்கனவே பெண்களுக்கு நாங்களும் வாய்ப்பு அளிக்கிறோம் என்ற ஒரு பிரச்சாரத்துக்காக மட்டும்தான் ஏதாவது 1-2 பெண்களை இணைச்சு கொண்டு நாங்க பெண்களுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்கோம் சொல்லி மேடை பேச்சுகளை கூறுறது தான் காணக்கூடியதா இருக்கு. ஆனா உரிய உரிமையும் சமத்துவத்தையும் வந்து ஒழுங்கா பெண்கள் வரவேற்கத்தக்கது
என்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை கட்சியான இலங்கை தமிழிசை கட்சியின் பொதுச் செயலாளர் கே. துர்ராஜசிங்கம்.
எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலும் நாங்கள் எங்களால் இயன்ற அளவை பெண்களுக்கு எங்களுடைய பெண்களை எங்களுடைய வேட்பாளர்களாக நாங்கள் போட்டியிருக்கின்றோம். அரசியல் என்பது அது ஒரு துறை சார்ந்த ஒரு விடயம். அரசியலே முதல்ல ஈடுபாடு காட்டி அரசியலுக்குள் உள்வாங்கப்பட்டு அரசியல் முயற்சிகளிலே ஈடுபடுபவர்கள்தான் இவ்வாறு பிரதிநிதிகளாக அல்லது வேட்பாளராக போடப்படுவதுண்டு. ஆகவே மிக முக்கியமாக அடிமட்டத்திலே பெண்கள் அரசியலுக்குள் அரசியல் கட்சிகளுக்குள் தாங்களை உள்நுழைந்து ஈடுபாடு காட்டி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது இதிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக அமையும்
என்றார் இலங்கை தமிழ்ச்சி கட்சியின் பொதுச் செயலாளர் கே. துர்ராஜசிங்கம்.
உதயகுமார். கொழும்பு பொரளை பகுதியில் உள்ள பள்ளிவாசலை சேதப்படுத்தியவர்களுக்கு வித்தியாசமான தண்டனை ஒன்றை கொழும்பு நீதிமன்றம் வழங்கியுள்ளது. தகவல்களை தருகிறார் கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே. எஸ். உதயகுமார்.
கொழும்பு பொரளை பகுதியில் அமைந்துள்ள முஸ்லிம் பள்ளிவாசல் ஒன்றை கற்களினால் தாக்கிய 5 சிங்களவர்களுக்கு 50,000 ரூபாய் பணத்தை வெள்ள நிவாரண பணிகளுக்காக செலுத்துமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2015 மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் சம்பந்தமாக 5 சந்தேக நபர்களுக்கு எதிராக போலீசார் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்தனர். இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது இந்த தாக்குதல் சம்பந்தமாக மன்னிப்பு கோர தாங்கள் தயார் என்று சந்தேக நபர்கள் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். அப்போது கருத்துக்களை தெரிவித்த பள்ளிவாசல் சார்பில் வழக்கறிஞர் சந்தேக நபர்களுக்கு தண்டனைகளை பெற்றுக் கொடுக்கும் அவசியம் தங்களுக்கு இல்லை என்று அறிவித்தார். இதன்படி பிரதேசத்தில் அமைந்துள்ள விமலாராமய எனும் பௌத்த விஹாரையூடாக வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்கு சந்தேக நபர்கள் பணத்தை பெற்றுக் கொடுப்பார்களானால் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டுவர தாங்கள் தயார் என்று பள்ளிவாசல் நிர்வாகம் நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. இதன்படி நீதிபதி இந்த தீர்ப்பை அறிவித்ததாக பள்ளிவாசல் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரமேஷ் பஷீர் தெரிவித்தார்.
குறிப்பாக இலங்கையில் இன மத சமூக நல்லுறவினை பேணும் நோக்கில் ஒரு செயற்பாடாகவே இந்த பள்ளி நிர்வாகம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது. இவ்வாறான இந்த அனர்த்த நிவாரண பணிகளுக்கு வழங்குவது இதன் ஒரு நோக்கம். அதே போல இந்த பணத்தினை வந்து பள்ளி நிர்வாகம் எடுத்துக்கொள்ளாமல் அதனை பௌத்த மத பிரிவினாவுக்கு வழங்குவதனூடாக இந்த மதத்தினுடைய சுமூகத்தன்மையும் இன மத சுமூக வாழ்வை பேணுவது இதன் மிக முக்கியமான ஒரு இலக்காக இந்த பள்ளியின் நிர்வாகம் கருதுகின்றது.
அதன் பின்னர் வழக்கு விசாரணை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது.
கே. எஸ். உதயகுமார். திருகோணமலை மாவட்டத்தில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் மக்கள் இரவு வேளைகளில் நடமாட அச்சத்தோடு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூடுதல் தகவல்களை தருகிறார் திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம்.
திருகோணமலை மாவட்டத்தின் மொரவீவ பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிராமங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசம் பெருமளவில் அதிகரித்து வருவதன் விளைவாக சம்பந்தப்பட்ட கிராமவாசிகள் பெரும் சிரமங்களை அனுபவித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கிராமங்களுக்குள் நுழையும் காட்டு யானைகள் கிராமவாசிகளின் வீடுகள் மற்றும் தோட்ட செய்கை விவசாய செய்கையினையும் பெரும் பேரழிவுக்கு உள்ளாக்கி செல்வதாகவும் தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு மொரவீவ பகுதியில் உள்ள கிராமிய ஆதார வைத்திய சாலையையும் காட்டு யானைகள் சேதப்படுத்தி சென்றுள்ளன. இதன் விளைவாக மக்கள் இரவு வேளைகளில் நடமாடவும் பெரும் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் கூறுகின்றனர். இத்தகைய காட்டு யானைகளின் அட்டகாசம் தொடர்பாக அந்த பகுதி கிராமவாசி ஒருவர் கூறுகையில்,
முறைவா பகுதியில் காட்டு யானைகளின் அட்டகாசம் வர வர கூடிக்கொண்டே வருகிறது. கொஞ்ச நாட்களாகவே வீடுகளையும் தோட்டங்களையும் பெரும் அளவை ஏற்படுத்திய காட்டு யானைகள் இப்போ வைத்திய சாலையையும் சேதப்படுத்தி போட்டது. அரசாங்கம் காட்டு யானைகளின் உள்ளையை நீக்க உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டுமென்று பிரதேசவாசிகளான நாங்கள் வேண்டுகொள்கின்றோம்
எனவும் தெரிவித்துள்ளார்.
ரத்னலிங்கம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது தமிழக கண்ணோட்டம். தமிழக சட்டமன்றத்தில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு சிறப்பு இருக்கை ஏற்பாடு செய்தால் அவர் பங்கேற்க முடியும் என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழக சட்டப்பேரவையில் திமுக தலைவர் கருணாநிதி கலந்து கொள்ள ஏதுவாக வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அவர் கலந்து கொள்வார் என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுகவின் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டம் தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்பில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்திற்கென ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் முன்னதாகவே வந்து காத்திருந்தனர். ஆனால் கூட்டம் துவங்க வேண்டிய நேரம் கடந்துவிட்ட நிலையிலும் கருணாநிதி கூட்டத்திற்கு வராத நிலையில் ஸ்டாலின் தலைமையில் கூட்டம் துவங்கியது. உடல்நலக் குறைவின் காரணமாகவே இந்த கூட்டத்தில் கருணாநிதி பங்கேற்கவில்லை என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்கவே இந்த கூட்டம் நடைபெற்றதாகவும் அவர் கூறினார்.
42 சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர், சட்டமன்றத்தினுடைய மரபு என்ன, விதிமுறைகள் என்ன என்பதை பற்றி அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்திருக்கிறோம். அதுதான் அதுக்காக தான் இந்த கூட்டம்.
திமுக தலைவர் கலந்து கொள்வதற்கேற்ப சட்டப்பேரவையில் வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என அரசிடம் கோரியிருப்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார்.
அத்தலைவருக்கு வந்து ஒரு இட வசதி கேட்டிருக்கோம், கடிதம் கொடுத்துருக்கிறோம். இட வசதி கொடுத்தா அது பற்றி பரிசீலிக்கணும்.
தமிழகத்தின் 15வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் நாளை ஆளுநர் உரையுடன் துவங்குகிறது. ஆளுநர் உரை முடிவடைந்த பிறகு சட்டமன்ற அலுவல் குழு கூடி கூட்டத்தொடர் எத்தனை நாட்களுக்கு நடைபெறும் என அறிவிக்கும். தமிழக சட்டப்பேரவையில் ஆளும் கட்சியான அதிமுக 133 இடங்களையும் திமுக 89 இடங்களையும் பிடித்துள்ளது. எதிர்கட்சியான திமுக பெரும் எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை பெற்றிருப்பதால் சட்டப்பேரவையில் விவாதங்கள் தீவிரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
முரளிதரன். 2016 உலக ஊட்டச்சத்து அறிக்கையில் உலக நாடுகளில் 44% நாடுகள் தற்போது போஷாக்கின்மை மற்றும் உடல் பருமன் பிரச்சினைகளால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்தியாவில் உடல் பருமன் பிரச்சினைகளை சமாளிக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கை பற்றி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை ஊட்டச்சத்துத்துறை மருத்துவர் மீனாட்சி பஜாஜிடம் கேட்டேன்.
உடல் பருமன்னா கொஞ்சம் எடை கூடுதலா இருக்கிறது, ஓவர் வெயிட்னு சொல்லுவோம், அது 22% இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு மேஜர் காரணம் என்னன்னா உடல் பருமன்.
நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல என்ன முக்கியமான மாற்றங்கள் தேவைப்படுது?
என்ன அளவு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவு மட்டும் எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பேக்ட் ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட், கேன்ட் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒன்று எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் லைஃப் லாங் அது சஸ்டெயின்ட் எக்ஸசைஸாக இருக்கணும். ஸோ சிம்பிள் எக்ஸசைஸாக இருந்தால் போகும். ரெண்டாவது நம்ம டயட் மாடிஃபிகேஷன் மொல்ல மொல்லமாக தான் பண்ணணும். ஒரே நாளில் ஒரு குழந்தை 6 இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கிற குழந்தை 6 இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கா, ஒரு பேக்கெட் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா, நாளிலேருந்து நீ 2 இட்லி தான் சாப்பிடணும் சொன்னால் அவள் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அதுக்காக அந்த 6 இட்லியிலேருந்து மொல்ல மொல்லமாக 4 இட்லியில் 2 வெஜிடபிள் தோசை, 2 இட்லி, அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ்
அரசு. மீனாட்சி பஜாஜ். தற்போது வந்துள்ள செய்தி, இலங்கையில் மூத்த முஸ்லிம் அரசியல்வாதியான அலாவி மௌலானா இன்று புதன்கிழமை மாலை 84 வயதில் காலமானார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆரம்பகால உறுப்பினரான இவர் அக்கட்சியின் துணைத் தலைவர் பதவி வரை உயர் பதவிகளையும் வகித்துள்ளார். இலங்கையில் முன்னணி தொழிற்சங்கவாதியான இவர் உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சராக பதவி வகித்துள்ளார். முன்னாள் மேல் மாகாண ஆளுநரான இவர் இலங்கையில் முன்னணி தொழிற்சங்கவாதியாகவும் விளங்கியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது சமூக வலைதள பக்கங்களிலும் செய்திகளை கேட்கலாம். நேயர்களே, வணக்கம்.